ஞாயிறு சிந்தனை.
இந்த ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புள்ளங்களே, உங்கள் அனைவரையும் ஒரு கற்பனை வகுப்பறைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகின்றேன். நமக்கு வகுப்பு நடத்தப்போகும் ஆசிரியர் யார் தெரியுமா? சரியாக சொன்னீர்கள், இயேசுதான். நாம் அனைவரும் ஏகப்பட்ட மகிழ்ச்சியில், படபடப்பில், எதிர்பார்ப்பில், கொஞ்சம் பக்தியிலும் கூட அங்கே அமர்ந்திருக்கின்றோம். இயேசு வகுப்பறைக்குள் வருகின்றார். ஒரே ஆரவாரம், கைத்தட்டல், வரவேற்பு. இந்த ஆரவாரங்களெல்லாம் ஓய்ந்த பின் இயேசு நம்மை பார்த்து எடுத்த எடுப்பில் ஒரு கேள்வி கேட்கின்றார். இங்கு அமர்ந்திருக்கும் உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்கின்றீர்கள்? இதுதான் அவரது கேள்வி. கேள்வியின் அர்த்தம் சரிவர தெரியவில்லை. நமது புருவங்கள் சுருங்குகின்றன. ஆனாலும் அனைவரும் கைகளை உயர்த்துகின்றோம். இயேசு ஒரு புன்முறுவலுடன், என் கேள்வியை நன்கு புரிந்து கொண்டு பிறகு கைகளை தூக்குங்கள், மீண்டும் கேட்கின்றேன், உங்களில் எத்தனை பேர் உண்மையில் இன்றைக்கு வாழ்கின்றீர்கள்? இயேசு இன்றைக்கு என்ற வார்த்தையை அழுத்திச் சொல்கின்றார். நாம் சிந்திக்க துவங்குகின்றோம். இயேசு தொடர்ந்து பொறுமையாக விளக்குகின்றார். இன்றைக்கு வாழ்வதென்பது நேற்றைய நினைவுகளில் சிக்கிக்கொண்டோ நாளைய கனவுகளை தாங்கிக் கொண்டோ வாழ்வதல்ல. இன்றைய நாளின், நிகழ்காலத்தின் ஒவ்வொரு மணி துளியிலும் நொடியிலும் வாழ்வது. உங்களில் எத்தனை பேர் இந்த வகுப்பில், இந்த நேரத்தில் முழுமையாக இங்கு இருக்கின்றீர்கள், முழுமையாக வாழ்கின்றீர்கள் என்று இயேசு விளக்கம் சொல்லி கேள்வியை மீண்டும் கேட்கும்போது உயர்த்தப்பட்ட நமது கைகள் ஒவ்வொன்றாக கீழே இறங்குகின்றன. அன்புள்ளங்களே, இன்றைய நாளில் இந்த பொழுதில் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. நம் கற்பனை வகுப்பில் இயேசு சொல்லித்தந்த இந்த பாடத்தை அன்று நாசரேத்தின் தொழுகை கூடத்திலும் தன் மக்களுக்கு சொல்லித்தந்தார். அந்த நிகழ்வை கூறும் இன்றைய நற்செய்திக்கு இப்போது செவிமடுப்போம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டைச் சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார்.
இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு, நாளை நல்ல காலம் பிறக்கும் என்ற கனவு காண்பதற்கு அதிகம் பழகிப் போயிருந்தனர். நாளை நமக்கு விடிவு வரும் என்று அடிக்கடி பேசி வந்த அவர்களிடம் இயேசு அந்த தொழுகை கூடத்தில் நின்று முழங்கிய வார்த்தைகள் இவை: நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. இன்று, இப்போது, இங்கே நிறைவு, விடிவு, மீட்பு வந்துவிட்டது என்று இயேசு கூறினார். தான் கூறியதை அவர் நம்பினார், வாழ்ந்தும் காட்டினார். இயேசு உலகில் வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் முழுமையாக வாழ்ந்தவர். நேற்று, நாளை என்பதெல்லாம் அவரது மனதை, வாழ்வை ஆக்கிரமிக்கவில்லை, ஆக்கிரமிக்க விடவில்லை. அவர் ஆற்றிய புதுமைகள், சொன்ன சொற்கள் இவைகளையெல்லாம் சிந்தித்தால் அவர் நிகழ்காலத்தில், நிகழ் நொடியில் வாழ்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு சில. நாம் கடந்த விவிலிய தேடல்களிலும் ஞாயிறு சிந்தனையிலும் பகிர்ந்து கொண்ட அந்த கானாவூர் திருமண புதுமை இயேசுவின் முதல் அருங்குறி என்று சொல்லப்படுகின்றது. இந்த புதுமையில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியதை குறிக்க அவர் சொன்ன வார்த்தைகள் யோவான் நற்செய்தி 2:8 சொல்லப்பட்டுள்ளது: இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள். இயேசு செய்த முதல் புதுமையிலேயே இப்போது என்ற எண்ணத்தை அவர் விதைத்தார். லூக்கா நற்செய்தியில் 10 தொழுநோயாளர்களை இயேசு குணமாக்கும் போது, நீங்கள் நாளை சென்று குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லாமல், லூக்கா நற்செய்தி 17:14 சொன்னது போல, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்றார். இயேசு இப்படி சொன்னபோது தொழுநோய் அவர்களை விட்டு நீங்கியிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அப்போதே நம்பிக்கையுடன் எழுந்து போனார்கள், போகும் வழியில் குணமடைந்தார்கள். இதேபோல் மத்தேயு 9:1 முடக்குவாதமுற்றவரை பார்த்து படுக்கையை தூக்கிக் கொண்டு உடனே நடக்கச் சொன்னார். பாலை நிலத்தில் 5000 பேருக்கு உணவளித்த புதுமையில் மார்க்கு நற்செய்தி 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உங்களிடம் இங்கே எவ்வளவு உணவிருக்கின்றது என்ற கேள்வியோடு அந்த புதுமையை ஆரம்பித்தார். இயேசு சொல்லித்தந்த அந்த அற்புதமான ஜெபத்திலும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நாளை தாரும் என்றா சொல்லித்தந்தார்? இல்லையே, மாறாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும், இன்றே இப்போதே எங்களுக்கு உணவை தந்தருளும் தந்தையே என்றுதானே வேண்ட சொல்லித்தந்தார்? இன்று இப்போது என்று வாழ்ந்து காட்டிய இயேசு இறுதியில் கல்வாரியில் சிலுவையில் தொங்கிய போதும் அதே எண்ணங்களை வெளிப்படுத்தினார். லூக்கா நற்செய்தி 23:43 பார்த்தால், இன்றே என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று இயேசு கூறியது அவரது இறுதி வாக்கியங்களில் ஒன்று. இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டவர் விண்ணரசில் நுழைய அனுமதி கேட்டபோது அந்த கொடிய துன்பத்தின் உச்சியில் இயேசு மனம் தளர்ந்து விரக்தியோடு, என்ன பெரிய அரசு, இந்த அரசுக்கு வந்த கதியைத்தான் பார்க்கின்றீரே, ஒருவேளை நாளை அந்த அரசு வரலாம், அப்போது நான் அந்த அரசில் ஒருவேளை நுழைந்தால் நீரும் என்னோடு வரலாம் என்று நம்பிக்கையிழந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கொடூர வேதனையின் உச்சியிலும் இயேசு கூறிய நம்பிக்கையூட்டும் சொற்கள் இவை: நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, இயேசு இன்றைய பொழுதில் இப்போதைய நொடியில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் என்பதற்கு இதைவிட சக்தி வாய்ந்த சாட்சி ஒன்று இருக்க முடியாது. நிகழ்பொழுதின் அருள் என்று பொருள்படும் த கிரேஸ் ஆஃப் த பிரசன்ட் மோமெண்ட் என்ற ஆங்கில சொற்றொடரின் முழு விளக்கமாக இயேசு வாழ்ந்தார். நிகழ்பொழுதின் அருளில் நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்திப்பது நல்லது. நம்முடைய தினசரி நிகழ்வுகளை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். ஒரு சராசரி கால நேரத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. காலை எழுந்ததும், சுயநினைவு தெளிந்ததும் நேற்றைய நிகழ்ச்சிகள், முக்கியமாக கசப்பான நிகழ்ச்சிகள் நம்முடைய நினைவை நிறைக்கும். அல்லது அன்று நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற வேலைகளை பற்றிய கவலைகள் நம்முடைய உள்ளத்தை நிறைக்கும். நம்மில் எத்தனை பேர் பல் துலக்கும் போது வாயில் நடக்கும் விந்தைகளையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்றோம்? அல்லது முகத்தில் நாம் தெளிக்கும் அந்த நீரினால் அங்குள்ள செல்களெல்லாம் கண்விழித்து குளித்து சிலிர்த்து முகமெல்லாம் இரத்த ஓட்டம் பரவுவதை நாம் உணர்கின்றோம்? அதன்பின் ஒருவேளை நாம் ஒரு சில உடற்பயிற்சிகள் மேற்கொண்டால் உடலின் பல பாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உயிர் பெறுவதை எத்தனை பேர் அனுபவித்து ரசித்திருக்கின்றோம்? காலை வேளையில் நம்மில் சிலர் தியானத்திலோ யோக பயிற்சிகளிலோ ஈடுபடுவோம். அப்போது நாம் உள்ளிழுக்கும் சுவாசம் குளிர்ச்சியாகவும் வெளியில் விடும் சுவாசம் சூடாகவும் இருப்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம்? அதன்பின் காபி, காலை உணவு, பள்ளிக்கு அல்லது அலுவலகத்திற்கு மேற்கொள்ளும் பயணம் என்று நாம் அனுபவித்து ரசிக்கக்கூடிய 1000 சின்ன சின்ன செயல்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்கத்தான் செய்கின்றன. நம்மில் எத்தனை பேர் இந்த செயல்களையெல்லாம் முழு ஈடுபாட்டுடன் ரசித்து செய்திருக்கின்றோம்? அன்புள்ளங்களே, முக்கியமாக நம்ம சாப்பிடும்போது வேற சிந்தனைகளில் மூழ்கி போய் என்ன சாப்பிட்றோங்கிறதையே மறந்துட்டு ஏதோ ஒரு கடமையை செய்கிறது போல சாப்பிட்றது மருத்துவ கண்ணோட்டத்தின்படி நம்முடைய உடம்புக்கு நல்லதல்ல என்பதை நாம் அறிந்தவர்கள்தானே? இருந்தாலும் சாப்பிட்ற நேரங்களில் பல சிந்தனைகளோடு சாப்பிட்டு அதனுடைய பின் விளைவாக மருத்துவரை எத்தனை முறை நாம் பார்த்திருக்கின்றோம்? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் வாழும் ஒவ்வொரு நொடியையும் ஈடுபாட்டோடு வாழ்ந்தால் மருந்துக்கும் மருத்துவர் பக்கம் போக தேவையில்லையே. நிகழ்பொழுதின் அருளில் வாழ்வது மனதுக்கு மட்டுமல்ல உடம்புக்கும் அதிக பயன் தரும். அன்புள்ளங்களே, இயேசு நாசரேத்தின் தொழுகை கூடத்தில் வாசித்த ஏசையாவின் சொற்கள் பல சமுதாய சிந்தனைகளை எழுப்பக்கூடியது. அவைகளை பற்றி சிந்திக்காமல் இன்று இப்போது என்று நான் பேசியது இன்றைய நற்செய்திக்கு சரியான விளக்கமில்லை என்று உங்களில் ஒரு சில பேர் நினைக்கலாம். இயேசுவுடைய சமுதாய சிந்தனைகள் நாம் அடிக்கடி கேட்டும் உணர்ந்தும் உள்ள உண்மைகள். சமுதாய நீதி பற்றிய கனவுகள் என்றோ எப்போதோ நனவாகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்களுக்கு இயேசு கொடுத்த இன்றைய இப்போதைய பாடங்கள் நம்பிக்கையை வளர்த்த முதல் பாடங்கள். சமுதாய மாற்றங்கள் இனி வரும் என்றல்ல, இப்போதே வந்துவிட்டது என்பதை அவர்களை நம்ப வைத்தாரே இயேசு. அதுதான் அவர் அடைந்த முதல் வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். இன்று இப்போது என்று வாழ்வில் நாம் முழுமையாக ஈடுபட்டால், அப்படி நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் ஈடுபட்டால், அந்த ஈடுபாடு நாம் நமது என்ற குறுகிய வட்டத்தை விட்டு நம்மை வெளியேற வைக்கும் சமுதாய ஈடுபாட்டை வளர்க்கும். ஈடுபாட்டோடு ஒவ்வொருவரும் வாழ்ந்தால் சமுதாயத்தின் குறைகளே அதிகம் தோன்றாது. அப்படியே குறைகள் தோன்றினாலும் அந்த குறைகளை களைய அன்றே அப்போதே நாம் செயல்படுவோம், தீர்வுகளை அன்றே காண்போம். குறையற்ற சமுதாயம் உறுதியாக உருவாகும். மன்னிக்கவும், உருவாகும் என்பது எதிர்காலம். சீரியதொரு சமுதாயம் உருவாகின்றது, உருவாகிவிட்டது. நல்லவைகள் நடக்கின்றன என்று நாம் நம்புகின்றோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.